بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, ரமலானை முன்னிட்டு இந்த ஒன்று கூடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ரமலானும் சில வழிகாட்டல்களும் என்கின்ற ஒரு தலைப்பில் தொகுத்து சில முக்கியமான செய்திகளை நான் ஒவ்வொன்றாக சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். பொதுவாக ஒரு உரை நம்ம நிகழ்த்தப்படுகிற நேரத்தில், இது ரமலான் என்பது வருட வருடம் வரக்கூடியது, போன வருடத்தில் இல்லாத புதுசாக என்ன செய்யலாது, இந்த வருடம் புதுசாக என்ன செய்யலாது சொல்ல முடியாது. எனவே ஒரு ஞாபகமூட்டலாக, ஏற்கனவே அது கேட்டிருந்தால் அது ஒரு ஞாபகமூட்டலாகவும், சொல்லப்படாத செய்திகள் ஒரு தகவலாகவும் ஞாபகமூட்டலாகவும் இருக்கும் என்பதை நான் ஆரம்பமாக சொல்லிக்கொண்டு சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்துல நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு ஒரு முக்கால் மணி நேரம் தரப்பட்டிருக்கிறது, அதற்குள்ள நான் என்ன செய்ய வேண்டும், முக்கியமான சில தகவல்களை சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே, ரமலானை எதிர்நோக்குகின்ற நேரத்தில் எல்லோரும் ஒரு ஆர்வத்தோடும் ஒரு மன எழுச்சியோடும் உற்சாகத்தோடும் நாங்கள் அதை எதிர்நோக்குவதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சிலர் நான் திருந்தி வாழ வேண்டும், முறையாக வாழ வேண்டும் என்பதற்கு ரமலான் மாதத்தை தான் வைத்திருக்கிறார்கள். அதாவது, இப்போ ரமலான் முடிந்து ஷவ்வாலிலே ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது என்றால், இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான் வரைக்கும் என்ன செய்வாங்க, அதை வெயிட் பண்ணக்கூடிய அளவில் அது சரியோ தவறோ. இரண்டாவது அம்சம், ரமலானை வைத்து மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவில் மக்களுடைய மனோநிலை இருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அந்த அளவுக்கு ரமலானை பற்றிய பதிவு முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கிறது, இஸ்லாம் அந்த அளவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனாலும் ரமலான் தொடர்பாக சில தவறான புரிதல்கள், சரியான வழிகாட்டலின்மைகள் நிறைய இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக நான் இப்போ பிரித்து பேசக்கூடிய இந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொன்றாக நான் சொல்லுவேன். ரமலானுடைய சஹரோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகள், ரமலானுடைய பகல் பொழுதோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகள், ரமலானுடைய இஃப்தாரோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகள், ரமலானுடைய இரவோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகள். மொத்தமாக நான்கு அம்சங்கள். ஒன்று சஹரோடு சம்பந்தப்பட்டவைகள், இரண்டு பகல் பொழுதோடு சம்பந்தப்பட்டவைகள், மூன்றாவது இஃப்தாரோடு சம்பந்தப்பட்டவைகள், நான்காவது இரவு வேளைகளோடு சம்பந்தப்பட்டவைகள் என்று நான் சில விஷயங்களை சொல்ல இருக்கிறேன். அதற்கு முன்னால், அதாவது ரமலானுடைய செய்திகளில் இன்னும் சில விஷயங்களாக சொல்வதாக இருந்தால், ரமலானை பொறுத்தவரைக்கும் எமக்கு உற்சாகம் தரக்கூடிய ஒரு மாதம், அதில் சந்தேகம் கிடையாது. உற்சாகம் எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த உற்சாகத்தை நிர்வகித்துக் கொள்ளுகின்ற முறையில் நிறைய பேர் தோல்வி அடைவதை நாம் எல்லாம் உளமாற உணர்ந்திருக்கிறோம். அதற்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், முதலாவது நாள் பள்ளி வாயில்களை நாம் பார்க்கிற நேரத்தில், இவ்வளவு முஸ்லிம்கள் இந்த ஊரில் தான் இருக்கிறார்களா என்று சொல்லக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஒரு க்ரௌடை நாம் என்ன செய்வோம், காணுவோம். பள்ளிகள் நிரம்பி வழியும், நிறைய மசூராக்கள் கூட நடக்கக்கூடிய அளவில் பள்ளியை கொஞ்சம் விஸ்தரிச்சு செய்யணும், கட்டணும். ஏனென்றால் இவ்வளவு பேர் என்ன செய்யுது, பள்ளி போதாது அப்படி என்கின்ற அளவில் ரமலானுடைய அந்த முதலாம் நாள், இரண்டாவது நாள், மூணாவது நாள் என்ன செய்யும் இருக்கும். அதே போல அந்த 27 வந்து என்னது, அந்த அளவுக்கு ஒரு ஒரு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். ஆனா 28, 29 அது ரொம்ப நோன்பே அல்லாது போன்று என்ன செய்வார்கள், நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரமலானுடைய ஒவ்வொரு முதலாவது நாளிலும் எல்லோரும் எப்படி முடிவெடுத்திருப்பார்கள் என்று சொன்னால், இந்த ரமலானை இன்ஷா அல்லாஹ் ஒழுங்கான முறையில் 100% சரியான முறையில் பயன்படுத்துவேன். ரமலானுடைய 29வது நாளில் எப்படி முடிவெடுப்பார்கள் என்றால், இந்த ரமலானை என்ன செய்து விட்டது, நம்ம நினைச்ச மாதிரி நடக்கல, இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலானில் நான் என்ன செய்வேன், ஒழுங்காக இருப்பேன். இப்படி கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு 20 ரமலான், 30 ரமலான் போயிட்டு, இதே ரமலான் இப்ப ஷைத்தான் இப்பொழுது நிறைய பேருடைய உள்ளங்களை எதை ஏற்படுத்தி வருகிறான்னு சொன்னால், இந்த ரமலான் உனக்கு அப்படித்தான் போக போகுது. எப்படி இந்த ரமலானும் உனக்கு என்னதான் நீ பெரிய ஆர்வமாக முடிவெடுத்து விட்டாலும், என்னதான் நீ உற்சாகமாக எடுத்துட்டாலும், ஒரு 5வது 6வது நோம்பில் இந்த ஸ்டெப் தான் நீ எடுப்பாய், திருப்பி அடுத்த ரமலான் வரைக்கும் இதுதான் உனது போக்காக இருக்கும் அப்படி என்கின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்போடும் ஆர்வத்தோடும் தான் உள்ளுக்கு என்ன செய்யறோம், நம்ம நுழைகிறோம். நுழைந்த பின்னால் ஷைத்தானுக்கு அதில் வெற்றி கிடைப்பதை எல்லாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இவைகள் தான்
ரமலானுடைய விஷயங்களிலே மிகவும் ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது உன்னிப்பாக சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்று நான் என்ன செய்கிறேன் கருதுகிறேன். ஏனென்றால் சட்ட விஷயங்களை பொறுத்தவரைக்கும் தேவை நம்ம படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். சட்ட விஷயங்களை பொறுத்தவரைக்கும் தேவை நாம் படிக்க வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இரண்டாவது கட்டம், இதோடு தர்பியாவோடு சம்பந்தப்பட்ட ஆர்வ இதோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரியான வழிகாட்டல்கள் நமது உற்சாகத்தை கெடுக்கக்கூடிய வழிகாட்டல் பற்றியும் நாம் நிறைய என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு முன்னுரையாக அல்லது ஒரு முத்தாய்ப்பாக நான் ஒரு விஷயமாக இந்த இடத்துல என்ன செய்கிறேன், பதிவு செய்து கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ரமலானுடைய விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால், காலை பொழுது சஹருடைய நேரம், பகல் பொழுது இஃப்தாருடைய நேரம், இரவு நேரம் என்ற இந்த பகுதிகளிலே உள்ள சில குறிப்புகளை மாத்திரம் நான் இந்த இடத்துல என்ன செய்கிறேன், இரண்டாவது கட்டமாக சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, சஹர் நேரங்களை பொறுத்தவரையில் நாம் இன்று எப்படி அவதானிக்கிறோம் என்று சொன்னால், சஹர் நேரங்களை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு ரமலானுடைய மாதத்தை நாங்கள் வந்து பலவிதமான கருத்தியலோடு அணுகுகிறோம். ஒன்று, ரமலான் ஏழைகளின் பசியை உணர்கின்ற மாதம், ஏழைகளின் பசியை உணர்கின்ற மாதம் என்ற வார்த்தை எல்லோரும் சொல்வதை பார்க்கலாம். ஆனால் இது தவறு, இது வந்து என்னது 100% தவறான விஷயம். அப்படின்னா பணக்காரர்கள் மட்டும்தான் நோன்பு பிடிக்கணும், ஏழைகள் என்ன நோன்பு பிடிக்க கூடாது என்று இஸ்லாம் என்ன செய்திருக்க வேண்டும், சொல்லி இருக்க வேண்டும். பணக்காரர் நோன்பு பிடிக்கணும், ஏழைகளும் நோன்பு பிடிக்க வேண்டும். ஏழைகளின் பசியை உணர்வதற்காக பசி என்கின்ற அந்த வேதனையை, பசி என்கின்ற அந்த வழியை மக்களுக்கு உணர்த்த வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு பசி இயல்பாகவே நாம் உணரக்கூடிய ஒரு அம்சம், அதற்காக வேண்டிய அல்ல ரமலான். அல்லாஹ் குர்ஆனிலே நோக்கத்தை தெளிவாக சொல்லுகிறான். என்ன சொல்றான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு என்னது இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே ஏழைகளின் பசியை உணர்கின்ற மாதம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படி சொல்லவில்லை. ஆனால் ரமலானுடைய சஹர் வேளையையும் இஃப்தார் வேளையையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒருவேளை பசியை உணர்கின்ற மாதம் என்ற அந்த வாதத்துக்கு ஏற்றுக்கொண்டாலும் டிவிகளையும் சேனல்களையும் அங்க இங்கேயும் சஹரையும் இஃப்தாரையும் காட்டுறாங்க. அதை ஒரு அந்நியர் பார்த்தான்னு சொன்னா ரமலான் நம்மளுக்கும் வரணும்னு நினைப்பான். ரமலான் வந்து என்னது, நம்ம மதத்திலே கட்டாயம் இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அளவில் எது சாப்பாட்டு ஏற்பாடுகளை நீங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு ஏற்பாடு என்று சொன்னால், சஹருடைய சாப்பாடு வந்து நம்ம வந்து பகலைக்கு சாப்பிட மாட்டோம் என்கின்ற அந்த உணர்வை ஏற்படுத்தி, அதனால பகலை கவர் பண்ற அமைப்பில் என்ன செஞ்சோம், சஹர்லயே எல்லாம் முடித்து விட வேண்டும் என்கின்ற அமைப்பில் சஹருடைய உணர்வு நடப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதை டிவி சேனல்ல இன்றைக்கு ஜனாதிபதி மாளிகையில் சஹர் வழங்கப்பட்டது அப்படின்னு போட்டு காட்டுறான், அல்லது இந்த ஹோட்டலில் இந்த சகோதரர் சஹர் வழங்கினார் அப்படின்னு காட்டுறான். அதுல வச்சுக்கிற சாப்பாடெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் என்ன முடிவு எடுப்பான், இப்படி நோன்பு பிடிச்சா நம்ம 12 மாசம் என்ன செய்வோம், நாங்க நோன்பு பிடிப்போம், ஏன் அத்தா எல்லாத்தையும் ஜம்மு செஞ்சு சஹர்ல என்ன செஞ்சிடறோம், நம்ம முடித்து விடுகிறோமே என்கின்ற அளவில் சாப்பாட்டுடைய காட்சிகள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். நிறைய பேர் ரமலான்ல தான் சாப்பிடும் வெயிட் குறையணும், ஆனா ரமலான்ல தான் என்ன செய்யுது எல்லா விதமான வெயிட் கூடுற அளவுக்கான ஏற்பாடுகளோட நம்ம கண்டுகொண்டிருக்கிறோம். சஹருடைய வேலை அப்படித்தான் நடக்குது. சில இடங்களை நீங்க பார்க்கலாம், சில கிராமங்கள் உள்ள வளமே இருக்கிறது. நான் சஹருடைய விஷயத்தை ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால், ரமலானை எப்படி அணுகணுமோ அப்படியான அணுகுமுறை நம்ம இபாதத்துல மட்டும் காத்தினம் பண்ணுவீங்களே, சில விஷயங்கள் எங்களை என்ன செஞ்சிடும், ரமலானில் கூடுதலாக தூக்கத்துக்கூடிய உணர்வு எதனால வரும், உணவால தான் வரும். உணவுல நம்ம சாப்பிடுற சாப்பாடு 4 வேளை சாப்பாடு என்ன செய்யறோம், வளமே 3 ரமலானுக்கு 4 வேளை என்கின்ற அமைப்பில் என்ன செஞ்சிடறோம், சாப்பிட்டு விடுகிறோம். இதனால தூக்கம் என்ன செய்கிறது அதிகமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப சஹருடைய வேலை ஃபோக்கஸ் பண்ணப்பட்டு சேனல்ல எல்லாம் காட்டப்படுறதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் பகலுக்கு சேர்த்து உணவு உண்கிறார் என்பதை என்ன செய்கிறாங்க, காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். இப்படிதான் ரமலானுடைய உணவு இருக்கிறது. சில கிராமங்களில் பார்க்கலாம், உறைப்பு கொண்டு பால் கொண்டு வச்சுக்கிறாங்க, உறப்பு கொண்டு பால் கொண்டு அப்படின்னு என்ன தெரியுமா, நல்ல உறப்பா சாப்பிட்டு முடிச்சாச்சு, அதுக்கு பிறகு இனிப்பு இனிப்பா சாப்பிடணுமே, அதுக்கு டபுள் அடுத்தது. இப்படி சஹர் வேளை சில கிராமங்களில் நடப்பதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இன்னும் சில வீடுகளில் பழக்கம் இருக்குது, அதான் சொல்ற டைமை பார்த்து தண்ணியை தூக்கிட்டு ஓடி வருவாங்க குழந்தைகளுக்கு, தண்ணியை குடுறாப்பாடு என்ன இதோட கடைசி, இதோட முடிஞ்சுது, இதோட என்ன செஞ்சிரு தண்ணியை குடிச்சிட்டு தாய்மார்கள் குழந்தைகளுக்கு தண்ணி ஊட்டுவதை நீங்கள் பார்க்கலாம். சரியா அதான் சொல்ற நேரத்தில், அதான் சொல்ற நேரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிற சுண்ணத்தா இல்ல, அப்ப ஏன் அப்படி பதறோம், குழந்தைக்கே என்ன உணர்வு ஏற்படுத்துகிறோம் தெரியுமா, இவ்வளவுதான் இந்தையோட உனக்கு என்னது முடிஞ்சது, இனி சாப்பாடு கிடையாது, அதனால இப்பயே ஒரு கிளாஸ் தண்ணி என்ன செஞ்சிருது குடிச்சிரு அப்படி என்று சொல்லி அதான் சொல்லுகிற நேரத்தில் தாய்மார்கள் தண்ணி கொடுப்பதை என்ன செய்யலாம் பார்க்கலாம். இந்த நடைமுறை எல்லாம் எங்களுக்கு எது காட்டு தெரியுமா, பகல ரெண்டு லொண்டு பாத்திரம் சகருக்கு என்ன செய்கிறோம், நம்ம உணவு நடைமுறைப்படுத்துவதை நம்ம கண்டு கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, 100% இந்த நடைமுறை தவறு. இப்படி ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருக்கவில்லை. சகருடைய பொழுதை எந்த, அதாவது பெண்களுக்கு சில இப்ப சவுதி அரேபியா போன்ற இடங்கள்ல அந்த மாதிரியானவைகள் கம்மியாக இருந்தாலும் கூட, நமது நாடுகள் எல்லாம் நம்ம எப்படி பாக்குறோம்னு சொன்னால், பெண்களுக்கு வேலை குறைஞ்சிருக்கணும், சமையல் வேலை குறைஞ்சுதான் இருக்கும் ரமலான் மாதத்துல, ஆனா டபுள் ஆகிறது. என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க இரவுக்கும் சமைத்து கிராமங்கள், நமது நாடுகள்ல சொல்றேன், கிராமங்கள் அதாவது இரவுலையும் சமைத்து சகருக்கு 1 மணிக்கிழமை என்ன சூடா இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி 1 மணிக்கிழமை சமைக்கிறது. இவர் இபாதத் யாரு, இவர் இபாதத். ஆனா ஹதீதுகள்ல பார்க்கிறோம், ஆண்களும் பெண்களுமாக இரவு தொழுது சகர் நேரத்துல திரும்பி வருவாங்க. ஆண்களும் பெண்களுமாக இரவு தொழுது ஜமாத்தாக தொழுது எப்ப திரும்பி வருவாங்க, சகருடைய வேலையில. சமையல் வேலை 1 மணிக்கு ஆரம்பிக்கணும்னா சகருடைய வேலையில திரும்பி வரலாமா, முடியாது. அப்ப பெண்களுடைய இபாதத் என்கின்ற விஷயம் பாதிக்கப்படுகின்ற அமைப்பில் சமையலை பார்ப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்ப பெண்கள் அன்றைக்கு செய்யற இபாதத் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரேடியோ ஆன் பண்ணி விடுறது, ஏதாவது கிராத்து போகும், ஏதாவது துவாக்கள் போகும், அப்படி இருந்தால் என்னது ரேடியோ ஒன் பண்ணி விடுவது, கிராத்து ஒன் பண்ணி விடுவது, பயான ஒன் பண்ணி விடுவது என்கின்ற அமைப்பில் இன்றைய சகர் வேலைகள் போய்கொண்டிருப்பதை பார்க்க, உணவு மிகைத்திருக்கிறது. உணவு என்ன செய்கிறது, மிகைத்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது தவிர்க்கப்பட வேண்டும். சஹர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி அணுகப்பட்டது தெரியுமா, தசஹரு ஃபின்ன ஃபிஸ்ஸுஹூரி பரக்கா, சஹர் செய்யுங்கள், சஹர் செய்வதிலே பரக்கத் உண்டு, சஹர் செய்வதிலே பரக்கத் உண்டு. இதனால நிறைய நபித்தோழர்களுடைய அசர்களை நம்ம பார்க்கிறோம். உணவு அழைக்கப்படும், கொஞ்சம் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு விட்டு எதுக்காக வேண்டி சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, பரக்கத், அதனால என்ன செய்தோம், சாப்பிட்டோம். இன்னொரு காரணம் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, தசஹரு ஃபைன்னஸ் அத ஃபைன்னல் யஹூதலா யதசஹரூன், சஹர் செய்யுங்க, யூதர்கள் சஹர் செய்வது கிடையாது. யூதர்கள் நோன்பு பிடிக்கிறாங்க, அவர்கள் சஹர் செய்வது கிடையாது. அதுக்காக வேண்டி அவங்களோட நோன்பு எங்களோட நோன்பு பலம் என்ற அர்த்தம் அல்ல, அவர்கள் வந்து எது செய்ய மாட்டாங்க, குடிக்க மட்டும் மாட்டாங்க, மற்ற எல்லா வேலை என்ன செஞ்சிருவாங்க, அதை குடிப்பார்கள், உண்ண மட்டும் என்ன செய்ய மாட்டார்கள், மற்ற குடிக்கிற வேலையில என்ன செய்யலாம், தாராளமா பார்க்கலாம், அதனால அதுக்கு ஓகே. ஆனால் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, தசஹரு ஃபைன்னல் யஹூதலா யதசஹரூன், அதாவது யஹூதிகள் சஹர் செய்வது கிடையாது அப்படினு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த செய்திகள்லாம் எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுது, சஹர் என்பது தபர்ருக், அந்த உணவின் மூலம் எங்களுக்கு பரக்கத்து கிடைக்கணும் என்பதற்காக சஹரே ஒழிய, யூத கிறிஸ்தவர்களுடைய நோன்புக்கு எங்களோட நோன்புக்கு ஒரு மாற்றம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதற்காக சஹரே தவிர, மற்றபடி அதற்கு மேலாக இறைவனுடைய கருணை அதில் இருக்கலாம். முழுமையாக ஒருத்தனை பசிக்க வச்சு அவனை கஷ்டத்துல போடாம அவனுக்குரிய உடல் ஆற்றல் கொடுப்பதற்காக அது இருக்கலாம். அதை நாங்க நோக்கமாக எடுத்துட்டு என்ன செய்யக்கூடாது, நாங்க இது நம்ம அந்த நோக்கமாக எடுத்துக்கொண்டு உண்ணுகின்ற இந்த முறை இருக்கிறது. உண்மையை சொல்ல போனால் நபித்தோழர்களுடைய காலத்து இப்படி ஒரு பழக்கமே கிடையாது. நபித்தோழருடைய காலத்தில் எந்த அசர்லையும் நபித்தோழர்கள் இந்த மாதிரி ஒரு பழக்கம் செய்தாக, அல்லது என்னது இந்த சஹருடைய உணவை ஒரு விருந்தாக, அதாவது இந்த மார்க்கத்துக்கு முரண் பிதாத் சுன்னத்திங்க பேச வரல இந்த இடத்துல வந்து, இது பிதாத்துன்னெல்லாம் சொல்ல வரல. என்ன விஷயம்னா, எல்லா விஷயங்களையும் குழு நம்ம அதிகமாக மிதமிஞ்சி போனோம்னு சொன்னால் இபாதத்தை பாதிக்கும், அது இந்த சஹரில் நடக்கும். இந்த சஹரில் என்ன செய்யும் தெரியுமா, நடக்கும். சஹருடைய வேலைகளில் நபித்தோழர்கள் எப்படி இருப்பார்னு குர்ஆன் ஹசன் சொல்லுது, மோமின்கள் எப்படி இருப்பார், வபில் அஸ்ஹாரிஹும் இஸ்திஃபாருன், சஹருடைய வேலையில் இஸ்திஃபார்ல இருப்பாங்க. ஆனா நீங்க சஹர் விருந்தன் எங்கேயாவது இடத்துல வச்சீங்கன்னா இஸ்திஃபார்ல இருக்க இயலாது. என்ன செய்யலாம், டிஸ்கஷன்ல இருக்கலாம், எப்படி இன்றைக்கு என்ன சஹர் போட போறீங்க, நேத்தே மாதிரி பொரியல் தானா அவியல் தானா, இதுதான் என்ன செய்ய நடந்துட்டு இருக்கும், சஹர் வேலையில நடந்துட்டு இருக்குமே ஒழிய இஸ்திஃபார்ல என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபித்தோழருடைய காலத்தில் சஹருக்கு உணவு அடிப்படையில் இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. இது ஹராம் ஹலால் பற்றிய பேச்சல்ல, சரியான முத்தவசித்தான நடுநிலையான போக்கை பற்றிய பேச்சு, ஒரு மத்தியதரமான போக்கு ஒரு முஸ்லீம் எப்படி இருப்பான் என்பதை பற்றிய பேச்சு என்பதை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹராம் ஹலால் என்பதில் இதில் உள்ள அம்சம், வீடு கட்டுவது இஸ்லாம் அனுமதிக்கிறது, அதுல வீண்வரியத்தை பத்தி பேசுறோம், அது மாதிரியான ஒரு அம்சம். எனவே அன்புள்ள சகோதரர்களை, இது நாம் கவனம் செலுத்த வேண்டும். சஹருடைய வேலை என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபர்ருக்காக பரக்கத்துக்காகவும், அதே போல யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காகவும், ஒரு மனிதன் பகல்ல மற்ற வேலைகள்லாம் எப்படி சாதாரணமாக உண்பானோ அது போன்ற ஒரு உணவுக்காகவும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, நேரங்களை முழுமையாக அதில் வீணடிக்கின்ற அமைப்பிலான எந்த ஏற்பாடுகளை என்ன செய்து கொள்ளாது நாம் செய்து கொள்ளக்கூடாது. இது சஹருடைய வேலையில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இது வந்து மார்க்கத்துக்கு முரண் என்று கூட நம்ம சொல்லலாம், சகர் நேர விசேட உரை, இது மார்க்கத்துக்கு முரணன்னு கூட என்ன செய்யலாம் நம்ம சொல்லலாம். சக நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னால், ரமலான பாருங்க எப்படி நாசமாக்கிட்டாங்க, ரமலான் இரவு பயான், சரி இரவு பயான் மூலம் மக்களுக்கு எல்லாம் விளங்கப்படுத்தி எல்லாம் முடிஞ்சது. என்ன விளங்கப்படுத்திக்கிறாங்க இரவு பயான்ல, சகர்ல எலும்புங்க தொழுங்க, விட்டா தானே அங்க சகர்ல பயான் இருக்குது, அப்ப எப்ப எலும்பி எப்ப தொழுறோன்னு கேட்கிறேன். சகர்லயும் பயான வச்சாச்சு, இசாவுக்கு புறம் பயான வச்சாச்சு. என்ன பயான் தெரியுமா? சகர்ல எழும்பி இஸ்திக்பார் செய்யுங்க, சகர்ல எழும்பி தொழுங்க, சகர்ல எழும்பி ஓதுங்க, சகர்ல எழும்பி படியுங்க, சகர்ல எழும்பி திக்ரு செய்யுங்க. ஆனா பயானையே தொடர்ந்து சகர்ல எழும்பி இப்படி செய்யுங்க என்றத சகர்ல ஒரு மணி நேரம் சொல்லி, இரவுலையும் ஒரு மணி நேரம் சொல்லி இப்படி வைத்தால் என்ன நடக்கும்? இது நபித்தோழருடைய காலத்தில் இப்படி இருந்ததா? எங்களை விட மௌஇதால மற்றவர்களுக்கு உபதேசம் செய்வதற்கு ஆர்வமாக இருந்த நபித்தோழர்களுடைய காலத்தில் இப்படி இருந்ததா? இருக்கவில்லை, தவிர்க்கப்பட வேண்டும். இது சஹர்ல போய் உரைகள் நிகழ்த்தி மக்களை அமல் அமலுடைய உரையுடைய நோக்கம் என்ன? உரையிலேயே நன்மை இல்லை, உரையுடைய நோக்கம் தத்கீர், மக்களை ஞாபகப்படுத்துதல், ஆர்வம் ஊட்டல். அது நடக்கலைன்னு வைங்க, அது நடக்கிற நேரத்தில் உதாரணமாக லுகருடைய தொழுகை நேரத்தில் எழுந்து ஒருத்தர் பயன் பண்ணி நேரம் பிடிக்கும், பயன் பண்ற நல்ல விஷயம் தானே. அதுக்காக வேண்டி லுகர் தொழுகை எல்லாம் வீணாக்கி போட்டு லுகர் தொழுங்கன்னு பயன் பண்ணிக்கின்றதா எப்படி நம்ம பிள்ளை என்று சொல்லுவோமோ அதேதான் சஹருக்கும். சஹருடைய வபில் அசாரிஹும் யஸ்தஃபிரூன், அவர் அதை இத்பாருன் நுஜூம், அதாவது நட்சத்திரங்கள் அப்படியே போகின்ற நேரத்தில் வந்து இஸ்திஃபார் செய்யணும், தொழன இபாதத்தை செய்யணும் என்றதான் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய வழிகாட்டல். எனவே இந்த சஹர் நேர உரை, சஹர் நேர மார்க்க பயான் என்ற இந்த பகுதி எங்களது இபாதத்தை கெடுக்குமே தவிர ஒரு நாள் இபாதத்தை என்ன செய்யாது, வளர்க்காது என்பதை இரவுல பயான் கேட்டு சகர்ல செய்யணும், சகர்ல ஒரு மணி நேரம் போட்டோம்னு சொன்னால் இப்ப எப்படி போடுறாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நாலு மணிக்கு ஏற்கனவே ஒத்தம் போறதுனால ஒத்தம் மூணரைக்கு ஆரம்பிக்கிறாரு, விளங்கிட்டா? மூணரைக்கு கொஞ்சம் பேர் போறதுனால மூணு மணிக்கு ஒரு குரூப் என்ன செஞ்சிருது, ஆரம்பிச்சிருது. அப்படின்னா என்ன, ரெண்டு மணிலேருந்தே ஆரம்பிச்சு சகர் நேரம் பிந்துமா இல்லையான்ற லெவலுக்கு என்னது கேட்க வேண்டியதான். ஹதீஸ்ல என்ன பாக்குறோம்னு தெரியுமா, சுபக பயப்படுறது எது காரணமாக இருக்கணும் தெரியுமா? தொழுகை காரணமாக மட்டும், பயான் கேட்கிற காரணமாகவோ சஹர் நோன்பு காரணமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எப்படி வருது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது மஸ்னா மஸ்னா, நீங்க என்ன செய்யுங்க, இரண்டு இரண்டாக தொழுங்கள், நீங்கள் சுபகை பயந்தால் வித்ராக்கி கொள்ளுங்கள். எதை பயந்தா? இப்படியே தொழுட்டு போனா நம்மளுக்கு வந்து சுபகு கிடைக்காம போயிருமோ என்றால் வித்ராக்கி கொள்ள வேண்டும். அப்படியே பயான் கேட்டு சுபகு இல்லாம போயிருமோ லெவலுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, ஆகிவிடக் கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சஹருடைய வேலை நமக்கு இந்த மாதிரியான பறக்கத்தான உணவு என்கின்ற அடிப்படையில் சஹரை உண்பதற்கும் அந்த நேரத்தில் இபாதத்து செய்வதற்கும் தான் என்பதை என்ன செய்ய வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள். இது மிக முக்கியமான ஒரு அம்சம், இதுல நாம மிகவும் கவனம் எடுக்க வேண்டும். இதுல கவனம் எடுத்தால் தான் பகல் பொழுதுகளை நமக்கு என்ன செய்ய முடியும், அழகாக செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சஹருடைய வேளையில் ஒரு முஃமின் என்ன செய்வான் என்பதற்கு அல்லாஹு தஆலா சொல்வதெல்லாம் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருப்பார்கள் என்பதுதான் சொல்லப்படக்கூடிய விஷயம். ஒன்றில் நம்ம தொழுகையில் இருக்கணும், அல்லது இஸ்திஃபார்ல இருக்கணும், அல்லது குர்ஆன்ல இருக்கணும், இது போன்ற வேலைகளில் தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், இருந்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் சஹருடைய வேலை. அதே போல சஹருடைய விஷயத்தில் நம்ம கவனம் எடுக்க வேண்டிய மூன்றாவது விஷயம் சொல்லி மற்ற விஷயத்துக்கு வருகிறேன். மூன்றாவது என்ன அப்படி என்று கேட்டீங்கன்னு சொன்னால், சஹருடைய வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதாவது இந்த மாதிரியான இபாதத்து குர்ஆன் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் எடுப்பதை போன்று சஹருடைய வேலை பிந்தி இருக்க வேண்டும். சஹர் செய்யறமே இது வந்து பிந்தி இருக்க வேண்டும். நிறைய பேர் என்ன செய்யறாங்கடா, நம்மளுக்கு சஹர் கிடைக்காது, 12 மணிக்கே சஹரை முடிச்சுட்டு போயிட்டு பேர் சஹராதுக்கு. சஹர்டா என்ன தெரியுமா, சஹர் என்பது அந்த நேரத்தை குறிக்கக்கூடிய இடம். சஹர் இருக்கிறதே அது வந்து நேரம். அப்ப அதனால தான் குர்ஆன்ல அவர்கள் சஹருடைய வேலையில் இஸ்திஃபார் செய்வாங்கடா, என்ன சுபகுக்கு முந்தின வேலைகள்ல எப்பையும் வளமையாக அவர்கள் இஸ்திஃபார் செய்வார்கள். அதான் அது வேலை தான், அது குறிப்பிட்ட வேலை. தசஹர் சுஹூர் என்று சொல்றது தான் அந்த உணவை நம்ம என்ன செய்யறோம், சொல்லுகிறோம். எனவே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இயன்ற அளவுக்கு அது பிந்தியதாக இருக்க வேண்டும், இயன்ற அளவுக்கு அது பிந்தியதாக இருக்க வேண்டும். கடைசி வேலையில நம்ம சஹர் செய்வது போன்று என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது சஹருடைய வேலை. எனக்கு தரப்பட்ட நேரத்துக்கு நான் சுருக்கமாக சொல்ல முடிந்த விஷயம், இன்னும் 5-6 விஷயங்கள் என்ன செய்யுது சஹர்ல இருக்கிறது, ஆனாலும் இது ஒரு ஓரளவுக்கு அடிப்படையான விஷயங்களை நான் சொல்லி இருக்கிறேன். அடுத்ததாக ரமலானுடைய பகல் பொழுதுகள். இந்த பகல் பொழுது எடுத்தீங்க என்று சொன்னால் சுபஹானல்லாஹ், சைத்தான் அதுக்கான திட்டமிடுகிறான் சொல்ல வேண்டும். முதல் விஷயம் தூக்கம், ரமலானுடைய பகல் பொழுதோ இரவு பொழுதோ தூக்கம். அதுக்கு எப்படி திட்டமிடுறான்னா, சஹர்லயே திட்டமிட்டாச்சு. எப்படி? நல்லா சாப்பாடு ஒழுங்கா கொடுத்துட்டான்னு சொன்னா பகல் பொழுது நல்லா என்ன செய்யும், போகும். அப்ப அந்த அடிப்படையில் என்னது, சஹர்லயே அவன் திட்டமிட்டு உண்ண உணவு நல்லா என்னது கொடுக்க வச்சு தூங்குற தூங்குற நேரத்தில் என்ன உணர்வு தெரியுமா, அஸ்ஸாயிமு ஃபி இபாதத்தின் வலவுக்கான நாயிமா, நோன்பாளி தூங்கிக் கொண்டிருந்தாலும் நோன்பாளியின் தூக்கமும் வணக்கமே. அதனால 11 மணிக்கு விழிப்பு வந்தாலும் நம்ம இபாதத்தில் அணைக்கிறோம். திருப்பி நம்ம இதை பத்தி எலும்பி என்ன செய்ய, ஏற்கனவே நம்ம இபாதத்தில் இருக்கிறோம், இதுக்கு பிறகு வேறொரு இபாதத்து தேவையா? இபாத லுகர் தொழுது முடிஞ்சு மறுபடியும் இபாதத், அதுக்கப்புறம் அசரி புறம் மறுபடியும் இபாதத். ஏன் அஸ்ஸாயிமு ஃபி இபாதத்தின் வலவு காணனா இமன், இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ். எனது நோன்பாளியின் தூக்கம் வணக்கம் என்றது பொய்யான ஒரு செய்தி என்பதை புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். எப்பையும் தூக்கம் வணக்கமாகாது, தூக்கம் வணக்கமாகாது. உரிய நேரத்தில் இஸ்லாம் அனுமதித்த நேரத்தில் நல்ல எண்ணங்களோட தூங்கினாலே தவிர, அதுக்காக நீ காலம் முழுமையாக தூங்கி கொண்டிருக்கிறது. இபாதத் என்று இஸ்லாம் ஒரு நாளும் சொல்லாது. இஸ்லாம் என்ன செய்யாது, ஒரு நாள் ஓய்வுக்குத்தான் தூக்கமே ஒளி, இபாதத்துக்கு தூக்கம்லாம் இல்லை, இபாதத்துக்கு தூக்கம் எதுவுமே இல்லை என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். எனவே இந்த மாதிரியான ஒரு சிந்தனை போக்கு கொடுத்து என்ன செய்யறாங்கன்னா, பகலை எப்படி கழிக்கிறேன்னு தெரியாம வெளியே போனா ஓவரா போனாலும் டயர்டாகிற என்பதற்காக வேண்டி தூக்கத்தை இபாதத்தை நினைச்சது கழித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தவறான ஒரு விஷயம். அடுத்த இரண்டாவது, இப்ப இங்க அந்த நடைமுறை வேறு, இங்கே இருக்குது அந்த நடைமுறை வேறு, நமது நாடுகள் அந்த நடைமுறை வேறு. என்ன, ரமலான் வந்துட்டா சைத்தான் சில விஷயங்களை கொண்டு வந்து கடைகளில் கொழுகி விடுகிறான். என்ன, இந்த நான் ஒரு பட்டியல் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச பேர் மிக தெரியாத பேரா இருக்கும், இந்த நம்ம லூட என்று சொல்றோம், லூட. அடுத்த என்ன, இந்த சக்க பிளான்ஸ் அப்படின்ற ஒரு விளையாட்டு சொல்லுவாங்க, பல்லாங்குழி என்ற ஒரு விளையாட்டு சொல்லுவாங்க, அது போல இந்த அதாவது டாம் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க, செஸ் சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்துடும். கடை கடையாக கிரம்போர்டெல்லாம் என்ன செஞ்சாங்க, வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னன்னா டைம் பாசிங், எதுக்காக வேண்டி டைம் பாசிங் அப்படி என்பதற்காக எல்லா இடங்களையும் இந்த நடைமுறை வீடுகள் எல்லாம் பார்க்கலாம். சகர் அதாவது சகர் செஞ்சுட்டு தொழுதுட்டு தூங்குற நேரத்தில் எல்லா வீட்டிலையும் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன, பிள்ளைகளோட தொல்லை, இதில் கிரமில் லூடையில் இதில் தொல்லை. என்ன, அவன் அதில் விளையாட கொடுத்து வச்சிருக்காது, அதோட பெரியவர்கள்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, விளையாடுறாங்க. இதையே நம்ம மத்திய கிழக்கு கிளிக்கிறவங்க எப்படி விளையாடுறாங்கன்னா, மொபைலில் லேப்டாப்பில் ஐபேடில் எல்லாம் வச்சுக்கிட்டு டைம் பாசிக்கணும். சின்ன பிள்ளைண்டா விட்டுருலாம், பெரியவங்களாம் சேர்ந்துக்கணும் அதில். அதில் ஒரு குறிப்பிட்ட எல்லை அடைந்தால் அவங்களுக்கு ஒரு தனியான ஒரு சந்தோஷம், தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதில் ஒரு தனியான ஒரு சந்தோஷம். அப்போ இந்த மாதிரி பெரியவர்களும் சேர்ந்து ரமலானுடைய நாளில் அதை விளையாடுவதை பார்க்கணும். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில செய்திகள் சொல்லியிருக்காங்க. மன் லைப பிஷத்ரஞ்ச், இன்னொரு அறிவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, சஹி முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தி, குறிப்பாக இந்த சர்வதேச விளையாட்டாக கருதப்படக்கூடிய இந்த செஸ் ஒரு காயை இழுக்கிறதுக்கு 1 வீக் கொண்டு போகுது. இன்னும் காய் இழுக்கல, காலையிலிருந்து ஈவினிங் ஆகிட்டு அதையே யோசிச்சுட்டு, அதுபோல தண்ணியை குடிக்கிறது 1 வீக், டிவிலாம் ஒளிபரப்புறாங்க, சர்வதேச விளையாட்டு விளங்கிட்டா இந்தியா தான் முன்னாடியில் நிற்குது. அப்ப இந்த விளையாட்டை நம்ம பார்க்கறோம், அப்படி முன்னே காயை இழுத்துட்டு அதுக்கப்புறம் 2 hours அதை யோசிச்சுட்டு, என்ன அது வந்து எதிரணியை வீழ்த்தக்கூடிய ஒரு விளையாட்டு, அதை யோசிச்சு கொண்டிருப்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதுல பார்த்தீங்கன்னா கருப்பின வெள்ளையின, பொதுவாக இந்த காய் விளையாட்டுகள்லாம் கருப்பு வெள்ளையா இருக்கும். இதெல்லாம் எப்ப உருவாக்கப்பட்டதுன்னா கருப்பு வெள்ளை பிரச்சனை இருக்குதானே, அந்த காலப்பகு நடுவராக சிவப்பு தான் இருப்பாரு, நடுவராக யார் இருப்பாரு, ரெட் ஆள் தான் இருப்பாரு, மற்றவெல்லாம் கருப்பு வெள்ளையா தான் இருக்கும். இந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் இதை அடையாளப்படுத்துகின்ற அமைப்பில் உருவாக்கப்பட்டது, புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது போன்ற விளையாட்டுகள் இஸ்லாம் விளையாட்டுகளை அனுமதிப்பதற்கான சில எல்லைகள் இருக்கு. உலகத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம மறுமைக்கும் பிரயோஜனம் இல்லாம ஏதாவது இருந்தால் இஸ்லாம் என்ன செய்யாது, அது அனுமதிக்காது. இதுல மூளை வளரும் என்றாங்க, நல்லா விளையாடி பாருங்க தூக்கம் வரும் கன்ஃபார்மா, ஒரு நாள் மூளை மங்குமே தவிர இதுல எந்த மூளையும் வளரும். சில பொழுதுகள்ல முன்னால் உள்ளவனுக்கு தெரியாம எப்படி கருவம் இருக்கிறது என்ற அறிவு வேணும்னா என்ன செய்யலாம், இதுல வரலாம். ஏன்னா அதுதான் நோக்கம், இவனுக்கு விளங்காம எப்படி கருவ இருக்கிறது, அவன் உண்ட தள்ளக்குள்ள ஆபத்தண்டு விளங்கு நம்மளுக்கு இருந்தாலும் என்னது, அவன் அப்படி தள்ள வச்சு அவனை வெட்டுறதுக்கு வேணும்னா என்ன செய்யலாம், குழியில தள்ளுறதுக்கு வேணும் என்றால் இந்த விளையாட்டு உதவலாமே ஒழிய ஒரு நாளும் மூளை என்ன செய்யாது, இது வளர்க்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரமலானுடைய பகல் பொழுதுகளில் இதில் அழிந்து கொண்டிருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் சகோதரர்களே. அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பான நிலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் சாதாரணமாக நோன்புடைய வேலைகளை எப்படி பகல்ல கழிப்பார்களோ, சாதாரணமான ஏழை நாட்களை எப்படி சாதாரணமாக கழிப்பார்களோ அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழித்திருக்கிறார்களே தவிர பகல் பொழுதுக்கான ஸ்பெஷலான எதுவும் இஸ்லாம் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. எந்த ஒரு செய்தி நீங்க என்ன செய்ய முடியாது, காண முடியாது. ஆனா பொதுவான செய்திகள் இருக்கின்றன. யார் இரவிலே வளமையாக ஒரு ஹிஸ்பு ஓதி வருகிறார், மன் நஸிய ஹிஸ்பஹு ஃபில் லைல் ஃபகரஹு ஃபின் நஹார், அதாவது யார் வந்து இரவுல ஒரு பகுதி குர்ஆன்ல ஓதுற வளமை இருந்து அதை மறந்து பகல்ல யார் ஓதுகிறாரோ அவருக்கு முழுமையான கூலி என்ன செய்யப்படும், எழுதப்படும் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான செய்திகள் எங்களுக்கு இரவுல குர்ஆன் ஒருவர் ஓதத்துக்கு இருந்து மறந்து பகல்ல ஓதினால் என்ற செய்திகளை நம்ம பார்க்கலாம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல்ல உபரியாக தொழுக ஆர்வமூட்டின செய்திகளை பார்க்கலாம், குர்ஆன் ஓதுகின்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம், மார்க்க விஷயங்களை படிப்பதை பார்க்கலாம். இது அல்லாமல் பொதுவாக ரமலானுடைய வேலையை சஹாபா அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றினார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். குழந்தைகளுக்கு இந்த விளையாட்டுகள் பொதுவாக அவர்கள் தக்லீஃப் இல்லை, அவங்களுக்கு கடமை அன்றது இல்லை, அது அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் எங்களை போயிடக்கூடாது. பெரியவர்களுக்கு அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, நேரத்தை வேஸ்ட் பண்ணுகின்ற இடத்துக்கு போகக்கூடாது. அவர்களிலும் நம்ம தவிர்க்க முடிந்தால் அது மிக நல்லது என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிக்கொண்டு சொல்கிறேன். இஃப்தாருடைய நேரம், அடுத்ததாக மூன்றாவதாக இஃப்தாருடைய விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால், அது குர்ஆன் சுன்னாவை படித்த மக்களிடத்தில் அது குறைவாக இருந்தாலும் கூட, அதாவது ரமலான் இஃப்தாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரப்படுத்துமாறு சொன்னார்கள். அப்படியா இல்லையா? அப்பதான் எங்களோட உம்மா, அது இந்த சமுதாயம் ஹைர்ல, உம்மத் ஹைர்ல இருக்குதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவசரப்படுத்துறா என்ன, 6 மணிக்கு அதான் சொல்ல மாட்டா, 5:30 நோம்பு என்ன செஞ்சிடணும், திறந்துடணும் என்பது அர்த்தம் அல்ல, என்பது அர்த்தம் அல்ல. அவசரப்படுத்துங்கன்னு சொன்னா அதனுடைய ஆரம்ப வேலையிலேயே என்ன செஞ்சிடணும், அதை செய்து விட வேண்டும். ஏன் இதை சொல்றேன் சொன்னால், முஸ்தலிபாவில் சுபகை உரிய நேரத்துக்கு முன்னால தொழலாம்னு ஃபத்வா கொடுத்தாங்க. எப்படி முஸ்தலிபாவில் சுபகை உரிய நேரத்துக்கு முன்னால தொழலாம், அது அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அதை அறிவித்திருக்கிறார்கள். அந்த உரிய நேரத்தை விட்டு முற்படுத்துவதென்று அப்படி அர்த்தம் அல்ல. அது ஹதீஸ்ல தெளிவாக வருகிறது, ஆரம்ப நேரம். மற்ற ஹதீஸ்கள் எப்படி வருது, தல அல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதி அதயமாகிய உடனே ரசூலுல்லாஹ் அப்படி தொழுகிற வளமை ரசூலுல்லாஹ்கிட்ட இருக்கல. சுன்னா தொழுது அனும் நேரம் எடுத்து அதுக்கு பின்னால ஃபஜ்ர் தொழுகிற வளமை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு முஸ்தலிபால் என்ன செய்யறாங்கன்னா, ஆரம்ப நேரத்துல என்ன செஞ்சிடறாங்க, தொழுது விடுகிறார்கள். ஆரம்ப நேரம் என்றதான் அர்த்தமே ஒழிய, உரிய நேரத்துக்கு முன்னால சுபம் 3 மணிக்கு தொழுவிட்டு என்ன செஞ்சிடலாம், போகலாம் என்பது அர்த்தம் அதுல இல்லை என்பதை புரிந்துகொள்ள, இது வழிகேடான கருத்து. ஏன்னா இஸ்லாமிய சமுதாயத்துல இப்படி எங்கே என்னது, யார் இப்படி ஒரு கருத்து கொள்ளவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரிதான் இஃப்தாருடைய விஷயம், 6 மணிக்குரியது 5:30 என்ன செஞ்சிடக்கூடாது, எதிர்பார்த்திருக்கணும். இஃப்தாருடைய நேரம் வராதா, நோன்பு திறக்கக்கூடிய டைம் வராதா என்ற எதிர்பார்ப்பு இருக்குதே, இதை பேண்டுதல் அடிப்படையில் என்ன செய்யறாங்கன்னா, 6 மணி 6:30 அப்படி என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆனா அவங்க ஒரு விஷயத்தை வழங்கல், அவங்க ஒரு நல்ல நோக்கத்துல செய்யறாங்க. என்னதுக்குன்னா, நம்ம இந்த சாப்பாட்டுக்கு அவசரப்படும், நல்லா உட்காந்து இபாதத்து இருக்கிறது தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு முரண் இருக்கிறது, உபூதியத்துக்கு எதிரானது. உபூதியத்துக்கு எதிரானதுண்டா, மனிதனுடைய பூர்த்தி எதில் இருக்கு தெரியுமா, அவன் வந்து இறைவன்கிட்ட கேட்டு ஆசைப்பட்டு கேட்டு அதை அனுபவிப்பதில் தான். இறைவன்கிட்ட கேட்டு அம்மா பின் அமத்து ரப்பிக்க ஃபஹத்திஸ், இறைவனுடைய அருளை நீவன் தஹதீஸ் பண்ணணும், உனது பேச்சில உனது அடையாளங்கள் அது வெளியே வரணும். அல்லாஹுத்தால தன் அடியாரில் அசர் இருப்பதை விளம், ஞாபத்துடைய அசர் விளங்குறது, அருளுடைய அசர் அதாவது விளைவுகள் விளங்குவதை அல்லாஹுத்தால விரும்புகிறான் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ அது எங்களில் விளங்கணும். அப்போ உணவா எனக்கு ஆசை இருக்கணும், குடிக்கிறதா ஆசை இருக்கணும், அனுபவித்தல் ஆசை இருக்கணும், அதான் அடிமையத்துக்கு ஆதாரம். எனக்கு முற்றும் திறந்த வேண்டும் சொல்றது, நான் அடிமை இல்லை, அடிமை இல்லைன்னு என்னது கொஞ்சம் தூரமாக நினைக்கிறேன். அப்ப நம்ம அவசரப்பட்டு இஃப்தாருக்குரிய நேரத்தில் நம்ம கூடியிருக்கிறோம், அர்த்தம் என்ன தெரியுமா, யா அல்லாஹ் பசி பொறுக்கலாம் என்பதற்காகவோ, தண்ணி குடிக்காம எனக்கு இருக்கேனும் என்பதற்காகவோ, உனது ஞாபத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை என்பதற்காகவோ நான் பசியில் இருக்கலாம். நான் இருந்ததெல்லாம் நீ சொன்னதுக்காக வேண்டிதான். மற்றபடி நீ தரக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் நான் ஃபக்கீர் தான், எந்த விஷயமாக இருந்தாலும் அதன்பால் நான் தேவையுடையவராக இருக்கிறேன். நீ சொன்னதுக்காகத்தான் நான் இருந்தேன், மற்றபடி நீ எது தந்தாலும் எனக்கு என்னது அது தேவைதான். நீ உரிய நேரம் முடிய போதா அந்த பாரு, நான் அவசரப்படுறேன், நான் என்ன செய்யறேன், அவசரப்படுகிறேன், உனது ஞாபத்துக்காக நான் அவசரப்படுகிறேன் என்றால் அது இபாதத், அது ஒரு இபாதத். நான் அடிமை என்பதற்கான ஆதாரம், தேவையில்லை என்று இருப்பது நான் அடிமை இல்லைன்றதுக்கான ஆதாரம். அல்லாஹு தாலா அந்த உபூதிய அதில் இருப்பதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் உம்மத்து கயிறுலயே தொடர்ந்து இருக்கும். அவர்கள் ஃபித்ரை அவசரப்படுத்துக, இஃப்தாரை அவசரப்படுத்துகின்ற காலம் எல்லாம் ஹைரிலேயே இருந்து கொண்டிருப்பார்கள் என்று. இஃப்தாருடைய வேலையை ஹைரோடு இணைச்சாங்கண்டா, அவசரப்படுத்துறத இணைச்சாங்கண்டா, அதுதான் அர்த்தம். ஆனால் இந்த இஃப்தாருடைய வேலையிலும் சஹருடைய ஒரு குழப்பம் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இதே விஷயம் என்ன, இதே வேலையை அங்கேயும் செய்வதை நம்ம பார்க்கிறோம். என்ன செய்யறாங்க, எப்படி நம்ம சஹருடைய வேலையில உணவு, அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல இதெல்லாம் பார்த்தாங்கடா வெளி உலகத்தில் உள்ளவங்க, நம்ம நோன்பு திறக்கிற நேரத்துடைய அந்த உணவு முறையை பார்த்தாங்கன்னா, ரமலான் மாதம் தங்களுக்கும் வர வேண்டும், 12 மாசம் நம்மளுக்கு ரமலான் என்ன செய்யணும் இருக்கணும் நினைக்கிற அளவுல உணவு என்ன செய்யும், அங்க வந்து தாராளமாக திறந்து பல வெரைட்டிஸ்ல வைக்கப்படுவது நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். அதுவும் ஸ்பெஷலான ஒருவர் வந்து சமுதாயத்தில் ஒரு கவர்மெண்ட்ல உள்ள ஒரு இஃப்தார் கொடுக்குறாருன்னு வைங்க, அவ்வளவுதான், அது வந்து சகருக்கே அவனுக்கு சாப்பிட முடியாத லெவலுக்கு என்னது அங்க வந்து சாப்பிட்டு வருவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, இப்படி ஒரு இஃப்தார் முறைமே நீங்க என்ன செய்ய முடியாது, நபித்தோருடைய காலத்துல காண முடியாது. இஃப்தார் என்பது நோன்பு திறத்தல், அவ்வளவுதான். ஏற்கனவே அதாவது நம்ம நோன்பு பிடித்து கொண்டிருந்தது பிரேக் பண்றதுதான் அஃப்தார அப்படி என்று சொல்றது. ஈத் உல் ஃபித்ர் என்னது, நம்ம ஏற்கனவே 29-30 நாள் நோன்பு பிடிச்சிங்கன்னு அதை உடைச்சாச்சு, பிரேக் பண்ணிட்டாச்சு, இதுக்கு தான் இஃப்தார்ன்றது. அதுக்காகவே நம்ம பசியில இருக்கிறோம், விரும்பி சில சாப்பாடு சாப்பிட்றோம், உண்றோம், இதெல்லாம் பிழை என்று சொல்ல வருவது. ஆனால் அதிலையும் ரசூலுல்லாஹ் சொன்ன எல்லை கடந்து மூச்சு முட்டை மகரிபே தொழ முடியாத அளவுக்கு, இசா தொழ முடியாதுக்கு, தராவிகளை ஏப்பம் வேப்பமா விட்டு விட்டு போற அளவுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இஃப்தார் செய்யக்கூடாது. நம்ம பார்க்கிறோம் அப்படி, அதையும் தின்னுட்டு நைட் சாப்பாடு தின்னலேன்னு ஒரு கவலையில் இருப்பாங்க, இஃப்தாரை முடிச்சுட்டு விளங்கிட்டா அதையும் சாப்பிட்டு விட்டு தராவி தொழுதா நிச்சயமா உங்களுக்கு தொலை கிடைக்காது, சுஜூது ருக்குகளை என்ன செய்யாது, நிச்சயம் கஷ்டமாகவே இருக்கும். இதுல நீண்ட நேரம் வேற தொழணும், நீண்ட நேரம் வேற, தொழணும் என்கின்ற எண்ணம் வேற இருக்குது. அப்ப அப்படி என்றால் நம்ம அதுக்கேத்த மாதிரி நமது உணவு முறை என்ன செஞ்சுக்கணும், வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு வயிறு நிரப்ப சாப்பிடணுமா, படிப்படியாக என்ன செய்யலாம், இஃப்தார் ஓரளவு முடிச்சுட்டு வயிறார உணவு உண்டுட்டு அப்புறம் இன்னும் இந்த மாதிரி என்ன செய்யலாம், தருத்தி வைத்துக் கொள்ளலாம். இல்லைன்னா எதுக்கு பாதிக்கும் தெரியுமா, இரவு தொழுகை என்ன செய்யும், பாதிக்கும், நிச்சயமாக அதுல சந்தேகம். மகரிபையே என்ன செய்யும், பாதிக்கும் என்பதை பார்க்கிறோம். சகர் வந்து சுபக பாதிச்சு எத்தனையோ பேர் இருக்குது, அதே போல இது இசாவை என்ன செய்யும், பாதிக்க கூடிய நிலைகள் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது தவிர்க்கப்பட வேண்டும். எல்லா விஷயங்களிலும் மிதமிஞ்ச ரமலானுடைய அதாவது இஃப்தார் செய்யறமேன்றதுக்காக வேண்டி பரக்கத் என்ற பெயரில் என்ன செஞ்சிடக்கூடாது, அளவு கடந்து விடக்கூடாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இது தவறான அணுகுமுறை. அதே நேரம் இஃப்தாருடைய வேளையில் நம்ம ஆசைப்பட்டு உண்ணுவது பருகுவது இது வந்து இபாதத்துக்கு எதிரானதும் அல்ல. சிலர் என்ன செய்யறாங்கடா இஃப்தார் நேரத்தில், நம்ம இஸ்லாம் இஃப்தார் வச்சிருக்குது அப்பயும் சாப்பிட மாட்டான். சாப்பிட்றவனுக்கெல்லாம் மனசுல ஒரு யோசனையா இருக்கு, நம்ம ஒருவேளை அல்லாவுக்கு பற்று இல்லாமல் இருக்கிறோமோ உண்டு. ஏன் அவர் ஒன்றை வச்சுட்டு சுபஹான அல்லாஹ் ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் தக்பீர் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்ப சாப்பிட்றவனுக்கு தயக்கம் வந்துடும், என்னது நம்மளும் ஏதாவது சொல்லுவோம், என்னது அமைதி அழிந்துருவான். இப்படி ஒரு நடைமுறை இஸ்லாம் என்ன செய்யல, சொல்லல. அந்த இடத்துல உண்றதுக்கு தான் வச்சிருக்கு, சாப்பிடலாம். இடையிடையெல்லாம் ஒரு துவா சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததாக எங்கேயும் இல்லை. உணவுக்கு என்ன முறை, பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறது, துவாவை சொல்லி முடிக்கிறது, அதுதான் அந்த முறை. இஃப்தாருடைய சப்ஜெக்ட் அதுதான். அந்த அடிப்படையில் ஆரம்பிச்சு அந்த அடிப்படையில் முடிச்சா போடுமான, ஒவ்வொரு கவலை உணவுக்கும் சுபஹானல்லாஹ் சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இந்த மாதிரி என்கின்ற எந்த செய்தியுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஹதீஸ்களை அறிஞர்களுக்கு மத்தியில் மிக பலகீனமான செய்தி தான் இன்னலி சாயிமி தஅவத்தன் இந்த ஃபித்ரஹி லா யுரத் லா துரத். அதாவது நோன்பாளிக்கு நோன்பு திறக்கிற நேரத்தில் கேட்கப்படும் துவா மறுக்கப்பட மாட்டாது என்பது ஹதீஸ்களை அறிஞர்களுக்கு மத்தியில் மிக பலகீனமான செய்தி, மிக பலகீனமான செய்தி. அந்த இடத்துல நோன்பு திறக்கிற நேரத்தில் இஸ்திகால் அந்த இந்த துவாக்கள் எல்லாம் ஈடுபடுவதை பற்றி எந்த செய்தியுமே என்னது இல்லை என்பதை பார்க்கிறோம். நோன்பாளி நோன்பு திறக்கிற நேரத்தில் கேட்கப்படுகின்ற துவா அங்கீகரிக்கப்படும் என்றதுக்கு எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்தி என்னது இல்லை. அப்ப என்ன புரிந்து கொள்ளணும், நோன்பாளிக்கு இருக்கிற சிறப்பு ஏராளம் உண்டு, நோன்பாளிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு ஏராளம் உண்டு. இஃப்தாருடைய வேளையில் அல்லாஹ்வுடைய சந்தோஷமே நம்ம இஃப்தாரில் ஈடுபடுவது, நாம அடிமை என்பதை என்ன செய்வது நிரூபிப்பது தான் நம்ம அந்த இடத்துல செய்யக்கூடிய பெரிய கயிறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மாதிரி நோன்பு திறக்கிற நேரத்தில் நம்ம வந்து எடைக்கடை திக்ரிகள் செய்த பிழை கிடையாது, ஆனா அப்படி செய்துதான் உண்ண வேண்டும் என்று இஸ்லாம் என்ன சொல்லல. இன்னும் சொல்ல போனால் உள்ளம் என்ன செய்யும், முன்னால உணவு இருக்கிற நேரத்தில் பசியோடு இருக்கிற நேரத்தில் உண்ணதான் சொல்லும், அதுக்கு மேலதிகமா தசன்னு நம்ம வந்து முகஸ்துதி போன்று நடந்து கொள்வதற்கு அது பொருத்தமே இல்லாத ஒரு விஷயம். அதனால ஹதீஸ்ல பார்க்கிறோம் இரண்டு விஷயங்கள் இருக்கிற நேரத்தில் தொழுகை கூடாது. ஒன்று நம்ம டொய்லெட்டுக்கு என்னது நம்மளுக்கு அடக்கி கொண்டிருக்கிற தொழுகை கூடாது. அடுத்து என்ன, உணவு உணவு ரெடியாக இருக்குது அந்த டைம்ல பசியும் இருக்குது, அப்ப என்ன செய்யக்கூடாது நம்ம வந்து தொழுகைக்கு கூடாது, லா சலா தொழுகை இல்லை என்ற செய்தி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எதனால பார்க்கிறோம் தெரியுமா, கல்பு ஹுதூர் ஆகிக்காது. நம்ம இஃப்தார் நேரத்தில் வச்சு போட்டு அங்கே போகணுங்களே, மனசு எங்க இருக்கும், போயிருக்குமா இருக்குமா விளங்கிட்டா, இதுதான் அந்த உள்ள என்ன செய்யும், அதுல இருந்து கொண்டு உணவு சிந்தனையில நம்ம இருந்து கொண்டிருப்போம். என்னதான் நம்ம ட்ரை பண்ணிட்டாலும் அந்த உள்ள என்ன செய்யும், அதுக்கு பிறகு நோம்பாளியில குறை சொல்றோம், நம்ம தொலைப்போனது தெரியும் தானே, அதுக்காக ஏண்டத்தையும் சேர்த்தா சாப்பிடுறது இப்படி என்னது. இந்த மாதிரி நம்மளுக்கு முழு சிந்தனை என்ன செய்யும் இதுல போய் கண்டிருக்கும் பிழை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தி எல்லாத்துக்கும் பொருத்தமானது, எல்லா நோன்பு எல்லா விஷயங்களுக்கும் பொருத்தமானது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஃப்தாருடைய விஷயத்தில் இதை நம்ம கணக்கில் எடுக்கணும், இந்த சிந்தனையை எடுக்கணும். சாதாரணமான உணவு தான் சஹருடைய உணவு, அதுக்கு பரக்கத் என்ற ஒரு விஷயத்தை ரசூலாங்க சொல்லி இருக்கிறார்கள். முகாலஃபத்துல் யஹூத் யூதர்களுக்கு மாற்றம் என்பதை சொல்லி இருக்கிறார்கள். இஃப்தாருடைய விஷயத்தில் இந்த சமுதாயம் உபூதியத் அடிமை சமுதாயமாக இறைவனுக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் இஃப்தாருடைய அம்சம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே எப்பொழுதும் இயல்புக்கு மாற்றம் இல்லாமல் எமது இபாதத்துக்களை வைத்துக் கொள்ள வேண்டும். இஃப்தாருடைய வேளை நாம் கவனம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல இது ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, நான் சுருக்கமாக போகிறேன். அடுத்ததாக இரவுடைய வேளை, இரவு வேளை தான் பொதுவாக ஒரு மொமினுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான வேளை. பொதுவாக ரமதான் மட்டுமல்ல, பொதுவாக ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் மிக அழகான மிக இன்பமான மிக சந்தோஷமான நேரம் ஒரு மூமினுக்கு அது இரவு வாழ்க்கை தான். அது எங்க, அது எந்த ரமலான் மட்டுமல்ல, ரமலான் அல்லாத எந்த காலமாக இருந்தாலும் சரி இரவுடைய வேளை தான் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் மிக ரம்யமான மிக இதமான மிக இன்பமான நேரம் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னால் ராஹத், இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை உடையவனாக இருந்தாலும் சரி இரவில் அவன் ஓரளவு தனிமைப்படுகிறான், இரவில் அவன் ஓரளவு தனிமைப்படுகிறான். அவன் வேலை செய்கிறது இரவு வேலையாக இருந்தாலும் சரி உலகம் அவனை விட்டு என்ன செஞ்சிடும், ஒதுங்கிடும். உலகம் அவனை விட்டு ஒதுங்கிவிடும், முழுமையாக ஒதுங்காது விட்டாலும் ஓரளவாவது உலகம் என்ன செய்யும், அவனை விட்டு ஒதுங்கும். இவன் விரும்பினாலும் உலகம் என்ன செய்யாது, வராது. அப்படி ஒரு இயல்பாக அல்லாஹுத்தால என்ன செய்திருக்கிறான், அந்த இரவை வைத்திருக்கிறான், மறைஞ்சிடும். அப்ப அந்த அடிப்படையில் இறை வைக்கப்படுகிற நேரத்தில் ஒரு முஃமின் எப்பொழுது என்ன நினைப்பா, உலகம் தூரமாகாதா, நான் ஒரு இபாதத்தை செய்வதற்கு, ஏதாவது வேலை செய்வதற்கு, எல்லா வேலைகளும் நம்ம தலையில வந்து கொண்டிருக்கிறத நினைப்பான். இயல்பிலேயே தூரமாகுது எப்ப, இரவுல. நம்ம விரும்பியோ விரும்பாமலோ அது அப்படியே அது இயல்பாகவே அது தூரமாகிறது. தூரமாகிற நேரம் இரவு நேரம். அப்படி என்றால் அது ஒரு முஃமினுக்கு இன்பமான நேரமாக என்ன செய்யும், இருக்கும். எனவே ரமலானில் இயன்றளவுக்கு நம்ம எதை பயன்படுத்த பார்க்கணும், இரவு நேரம் தான். அதனால தான் குர்ஆன் இறங்கியது ஒரு நாள் என்பது இரவு பகல் என்பது முழுமையாக இருந்தாலும் கூட அந்த லைலத் அந்த இரவுக்கு தான் மரியாதை. லைலத்துல் கத்ர் அந்த அந்த முழு நாளுக்கு என்ன செய்யல, அந்த இது இருக்கல, எல்லாம் லைலத் அந்த இரவுக்கு தான் மரியாதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அந்த இரவுக்குரிய சிறப்பை தான் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு பெரும் ஆய்வே இருக்கிறது, ஃபத்லுல் லைல் அலன் நஹார், பகலை விட இரவுக்குள்ள சிறப்பு, பகலை விட இரவுக்குள்ள சிறப்பு. இறைவன் லைல் என்பதை எவ்வளவு சொல்றான் குர்ஆன்ல, ஹதீஸ்ல எவ்வளவு சொல்றான், பகலை எந்த அளவுக்கு இறைவன் சொல்றான், வஜஅல்னா அன்னஹார மஆஷா, பகலை நம்ம வந்து உழைக்கிறதுக்குரிய நேரம், அது வந்து என்னது, உழைக்கிறதுக்குரிய நேரம். எங்கெல்லாம் இறைவன் இபாதத்தை சொல்லுவான பகல்ல, அதுக்கு அடுத்தது உழைக்கிறத சொல்லிடுவான், அதுக்கு அடுத்ததாக உழைக்கிறத சொல்லுவான். இதா குதியத்தி சலாத் ஃபந்தஷிரு ஃபில் அர்தி வபதகூ மின் ஃபத்லில்லாஹ், பூமியில போய் தேடி உழைங்க அப்படி என்று சொல்ற. நம்ம வெள்ளிக்கிழமை விடுமுறை என்று அல்லாஹ் உழைங்க என்ற வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை என்னது, வெள்ளிக்கிழமை உழையுங்கள், அதுக்காக கஷ்டப்படுங்க அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்வதை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப அல்லாஹு தாலா பகலுடைய வேலையை உழைப்புக்குரிய இடமாக ஆக்கிக்கலாம். ஆனா இரவு வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு மூமின் உலகத்தை விட்டு இயல்பாக தூரமாகிற நேரம், உலகம் அவனை விட்டு தூரமாகிற நேரம். இந்த இரவை நம்ம பயன்படுத்துகிற விஷயம் இருக்கிறதே, இதுல நம்ம யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதிகள் இருக்கின்றன. என்னால் முடிந்த அளவுக்குள்ள விஷயங்கள் நான் இந்த இடத்துல சொல்லுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, எம்மை பொறுத்த வரைக்கும் இரவு என்பது நம்ம இபாதத் என்பது உற்சாகம் அல்லாஹ்வுத்தால எல்லாவற்றை ரஹ்மத்தையே அளந்து இந்த உலகத்தில் இறக்கப்பட்டிருக்குது. அது மாதிரி உற்சாகமும் அளந்துதான் என்ன செய்து இந்த உலகத்தில் இறக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றுடைய ஆரம்பத்திலும் உற்சாகம் இருக்கும், கடைசியில் போராட்டம் இருக்கும், கடைசியில் என்ன செய்யும், போராட்டம் இருக்கும். இது எல்லாத்திலும் உள்ள விஷயம். ஒவ்வொருடைய ஆரம்பத்திலும் உற்சாகம் இருக்கும். மனித வாழ்க்கையில் எடுத்தால் முதுமை சோர்வு இளமை என்னது உற்சாகம், அது எல்லா விஷயத்திலும் இருக்கும். அதனால ஆரம்பம் எல்லாருக்கும் இலகுவாயிருக்கும். சில விஷயங்களை வந்து உண்டாக்குவது கஷ்டம், அது வேற. ஈடுபாடு சொல்றேன் நான், ஈடுபாடு எல்லோருக்கும் இலகுவாக இருக்கும், ஏன்னா அவன் ஆர்வத்தில் அதை ஆரம்பிச்சிருப்பான். ஆனா தொடர்ந்து கொண்டு செல்வது இருக்கிறது, அதுதான் போராட்டம். இந்த பகுதியை நான் கூட சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் நேரம் என்ன செய்கிறது, போதாமல் இருக்கிறது. அதாவது ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் உற்சாகம் என்ற பகுதியை நிர்வகிப்பது இருக்கிறது மிக முக்கியமான ஒரு அம்சம். ஆரம்பம் எல்லோருக்கும் ஆர்வமாக இருக்கும், இயல்பாக அவர் ஈடுபட முடியும், ஆனால் தொடர்ச்சி போராட்டம் என்பது மிக கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இமாம் இப்னுல் ஜௌசி அவர்கள் அந்த நூலில் சொல்றாங்க, தல்பீஸ் இப்லீஸ், இப்லீஸுடைய குழப்பங்கள் என்ற நூலில் சொல்றாரு. மிக பெரும் அறிஞர்கள், மிக பெரும் திறமைசாலிகளுடைய பலகீனம் என்ன தெரியுமா, நிறைய வேலைகள் ஆரம்பித்திருப்பார்கள், கொஞ்சம் வேலையை தான் முடிச்சுப்பாங்க, கொஞ்சம் வேலையை தான் முடிச்சுப்பாங்க. ஆரம்பத்தில் உற்சாகம், ஒரு புத்தகம் எழுதி கண்டிருக்கிறவருக்கு ஒரு ஆர்வம் என்ன தெரியுமா, இதுலேயும் ஒரு புத்தகம் எழுதும், அடுத்த புத்தகம் ஆரம்பிச்சிருவாரு, இது முடிக்கிற கொஞ்சம் லேட் ஆகும் வணங்கிதா, அது அதையும் ஆரம்பிச்சிடும், அதையும் ஆரம்பிச்சு வச்சிருவோம். இப்படி என்ன ஒரு 10-15 ஆரம்பிச்சுட்டு ரெண்டை முடிச்சுட்டு போயிடுறது, ரெண்டை முடிச்சுட்டு போயிடுறது. ஆனால் ஒன்றை முடிச்சு அவர் மனிதனுக்குள்ள சந்தோஷம் இருக்குது. ஃபத்ஹுல் பாரியை எழுதி முடிச்சு 20 வருஷமா எழுதினார், 20 வருஷமா எழுதி முடிச்சுட்டு அவர் சொல்லுவார், அவரோட ஆரம்பத்தில் உள்ள உற்சாகம் ஆரம்பத்தில் உள்ள கருத்துக்கள் பின்னால் மாறி இருக்கும், அதை போய் பார்த்து எடுத்துட்டு வர அளவுக்கு என்னது அது 20 பாகங்களோட நூல். அதனால அவர் புத்தகம் எழுதினோட மக்கள் எல்லாம் கூட்டி ஒரு சாப்பாடு கொடுத்தாரு, என்னது புத்தகம் எழுதி முடிச்சு மக்கள், ஏன்னா அது ஒரு போராட்டம். இது எல்லோருடைய பலகீனம். ரமலானில் அதுதான் நடக்குது. ரமலானில் முதலாவது நாள் 11 மேலே இன்னும் தொழுகை இல்லையான்னு ஆர்வப்படுறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. 11 முடிஞ்சிட்டே அப்படின்னு உள்ளாடுவோம். அங்கே கடைசிக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 தொழுகை தான் போதும் தானே, 10 வகைக்கு 10 வகைக்கு தானே 3 தொழுது பிழை இல்லையே, மார்க்கத்தில் சுண்ணத் தானே அது, அப்படி என்று வேற இஷ்டம் இல்லை, அதையே முதல் நாள்லாம் பேசலாம். ஆனால் அந்த ஆரம்ப ஆர்வத்துக்கு அது ஒரு பேச்சு, கடைசி நாளைக்கு இன்னொரு பேச்சுன்றதை பார்க்குறோம். உற்சாகத்தை நிர்வகிக்க நம்ம தெரிந்தால் மட்டும்தான் நம்மளால் சரியாக செய்ய முடியும். அன்புள்ள சகோதரர்களே, இரவு நேரங்களை பொறுத்தவரை நம்மளுக்கு ஆர்வம் வருகிறதா, ஆர்வம் வருகிற நேரத்தில் நமது ஆர்வத்தை எல்லை மீறி கொண்டு போகக்கூடாது. நம்ம அது 2வது நாள் எடுத்துரும், 2வது நாள் என்ன செஞ்சிடும், எடுத்துரும். எல்லை மீறி கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னால் நாளைக்கு எனக்கு இவ்வளோ முடியுமா, நாளைக்கு முடியுமா, 5வது நாள் முடியுமான்னு கேட்டால் உள்ளே சொல்லும், 5வது நாள் கன்ஃபார்மாக என்ன செய்யாது, இது முடியாது. 5வது நாள் எது முடியும், 5 ரக்காத் எனக்கு என்ன செய்யும், முடியும், 7 ரக்காத்து முடியும் அப்படின்னு ஒன்று மனதை சொல்லுதான், இன்றைக்கு 7 ரக்காத்து என்ன செஞ்சுருங்க சொல்லுதுருங்க, 6வது நாள் எது முடியும் அப்படியே நினைங்க, அது 7வது இந்த இதை செஞ்சுருங்க. அபூஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில் ஒரு தாபியன் சொல்றாரு, அவருடைய இரவுல நான் வீட்டில் தூங்கினேன், இரவு மூன்று பகுதியாக பிரித்திருந்தார், இரவை மூன்று பகுதியாக பிரிச்சிருந்தார். முதலாவது அதாவது மூன்றாக முதல்ல இரண்டு தரத்தீப்பில் வித்தியாசம் இருக்கும். மனைவி எழும்பி தொழுகிறாங்க, மனைவி எழும்பி தொழுகிறாங்க, வீட்டுடைய அந்த நேரம் ஹயாத்தாக்கப்படுகிறது. அதுக்கு பின்னால அவருடைய மௌலா வேலைக்காரர் வீட்டில் இருக்கிறாரு, அவர் எழும்பி தொழுகிறாரு. அதுக்கு பின்னால் அபூ ஹுரைரா எழும்பி என்ன செய்யறாங்க, தொழுகிறாங்க. முழு இரவும் வீட்டில் யாரோ தொழுதுகின்ற இருக்கிறாங்க, ஆனால் ஒவ்வொருவரும் மாறி என்ன செய்யறாங்க, தொழுகிறாங்க. நாங்க எப்படி வீட்டையே எழுப்பி விடுறது, சரியா, வீட்டையே எழுப்பி விட்டு எல்லாரும் தொழுகிறது, எல்லாரும் ஒரே நேரத்தில் என்ன செஞ்சிருது, தூங்கிறது. இவருக்கு சோறு வந்தா இவர் என்ன சொல்றது வர தெரியுமா, எனக்கு என்ன போது மாதிரி இருக்குது, அப்ப உங்களுக்கு போதும்னா எனக்கு என்னது போது வந்து, எல்லாரையும் சோர்வாக்கி போற அமைப்பில் இருக்கிறத பாக்குறோம். பிழையில் நான் சொல்றது சுண்ணான்னு சொல்ல வரல, எங்களை உற்சாகத்தை நிர்வகிப்பதற்கு. ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, தொழுத பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், யாரு அறையில் இருக்கக்கூடிய பெண்களை எழுப்பி விடுவது அப்படின்னு, என்ன எலும்பு தொழ மாட்டீங்களா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் என்ற செய்தி நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப இந்த அமைப்பு நம்ம இடத்துல என்ன செய்யணும், இருக்கணும். வீட்டை உற்சாகமாக வைத்துக் கொள்வதற்கு முதலாவது மனைவி நீ எலும்பி என்ன செய்யுங்க, நீங்க தொழுங்க. உதாரணமா எங்களை உற்சாகத்தை நிர்வகிப்பதற்கு முறை வைத்துக்க வேண்டும். இது ஒரு முறை, ஒரு அஞ்சாறு முறை சொல்லலாம். முதலாவது அம்சம், வீடு இன்னொருவரை முன்மாதிரியாக பார்க்க நேரத்தில் ஆர்வம் வரும். அந்த புரிஞ்சுங்க, உள்ள வந்து ஆர்வப்படக்கூடிய ஒரு இடம் என்ன தெரியுமா, முன்மாதிரியாக ஒருத்தர் பார்க்கிறார், யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தர் வீட்டில் வந்து தொழுகிறாரு, ஒரு வகையில் வெட்கத்தால் ஆர்வம் வரும், உற்சாகத்தால் ஆர்வம் வரும், தாக்கத்தால் ஆர்வம் வரும். வீட்டில் ஒருவர் எழுப்பி தொழுகிறாரு, அப்போ மனைவி இரவுல ஆரம்பத்தில் தொழுகிற நேரம், அடுத்த நாள் சொல்லிக்கிறேன் நீங்கள் நாளைக்கு ஆரம்பத்தில் தொழுங்க, நான் என்ன செய்யறேன் இன்றைக்கு ஆரம்பத்தில் தொழுகிறேன். இந்த மாதிரி நேரத்தை பிரித்து வைப்பதில் என்ன செய்யும் தெரியுமா, மனைவி எழும்பிட்டாங்க அல்லது கணவன் என்ன செஞ்சிட்டாரு எழும்பிட்டார், அல்லது புள்ள என்ன செஞ்சுட்டு எழும்பிட்டு அப்புறம் அடுத்த நான் தொழணும் என்கின்ற இந்த சிந்தனை போக்கு எங்களை உற்சாகத்தை என்ன செய்யும் வைத்திருக்கும். இது ஒன்று, உற்சாகமாக நம்ம இருந்து கொள்வதற்காக நான் சொல்லக்கூடிய ஒரு வழி. இரண்டாவது சகோதரர்களே, முதல் வழி சொல்லிட்டேன், இது இரண்டாவது நினைச்சிக்கங்க. முதல் வழி என்னன்னா, நம்ம பத்தாவது நாள் பதினஞ்சாவது நாள் நமக்கு இது நிலைக்குமா என்று நம்ம இப்போ அளவு போடலாம். அப்போ எது நிலைக்குமோ அதை இப்போ என்ன செய்யறது, தொடர்ந்து கொள். ரசூல் அங்கே பள்ளிக்குள்ள வீட்டுக்குள்ளே வராங்க, அப்போ ஒரு மனிதர் பள்ளியில் தொழுது கண்டே இருக்கிறார், ரசூல் அங்கே தாண்டி வந்துட்டாங்க, யாருன்னு கேட்டார். இவர் ரசூல் இவர் தான் தொழுகு என்று அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி தொழுவார் அந்த மாதிரி ஐபாதத் அப்படின்னு நம்பி தொடர்ந்து பாராட்டுறாங்க. ரசூல் அவங்க சொன்ன லை சஹாதா மின் ஹையாரிக்கும், உங்களில் இவர் சிறந்தவர் கிடையாதுன்றார் ரசூல், உங்களில் இவர் சிறந்தவர் கிடையாது, நம்மளுக்கு அவர் தான் சிறந்தவர், ஆனால் ரசூலாங்கிற பார்வையில் இவர் உங்கள் சிறந்தவர் கிடையாது. அஃதலுல் அமாலி அத்வமுஹா வ இன் கல்ல, அமல்களில் மிகவும் சிறந்தது குறைந்திருந்தாலும் தொடர்ந்திருப்பது, குறைந்திருந்தாலும் தொடர்ந்து. ரசூலாங்க என்ன சொல்வாங்க, இது சாத்தியம் இல்லைண்டா, இப்படி இருக்கிறது சாத்தியமே கிடையாது என்று ரசூலாங்க சொல்ல வராங்க. எனவே தொடர்ந்து இருக்கணும், அது குறைந்திருந்தாலும் சரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையை பற்றி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இன் சல்லா சலாத்தன் அஸ்பதஹா, ஏதாவது ஒன்றை தொழுதால் தொடர்ந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செய்வார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தொடர்ச்சி ஒரே வழி, முதலாம் நாள் ஆர்வத்தின் படி முப்பது நாள் வரை முடிவெடுக்க காமிக்கிறது. முதலாம் நாள் ஆர்வத்தை நிர்வகிச்சு குறைத்து முப்பது நாள் இது கண்டினியூ ஆகிறேன்டா, எவ்வளவு போனா என்ன செய்யும், கண்டினியூ ஆகும் என்பதை நம்ம தீர்மானிச்சுக்கணும் என்று சொன்னால், அதன் அடிப்படையில் செய்வது ஒரு வழி. இரண்டாவது, நம்ம இரவுகளை குடும்பத்தில் உள்ள ஒருத்தருக்கு பிரித்து விடுறது, இது இன்னொரு வழி. மூன்றாவது, இபாதத்தை பல்வகைப்படுத்திக் கொள்வது, தொழுகை அப்படி என்பதையே தொடராமல், குர்ஆன் ஓதல் என்பது அப்படியே தொடராமல், திக்ர் என்பதை அப்படியே தொடராமல், இஸ்திக்பார் என்பதை அப்படியே தொடராமல், அதை உடச்சிக்கிறது, பிரேக் பண்ணிக்கிறது, ரெண்டு ரக்கா தொழுவது அல்லது நாலு ரக்கா தொழுவது, அதுக்கு பின்னால உலக வேலை ஒன்று அதை பண்ணிக்கிறது, என்னது ஒன்றில் உண்பது அல்லது வீட்டுடைய ஒரு வேலை இருந்து அதை முடிச்சுக்கிறது, அதுக்கு பின்னால என்ன குர்ஆன் ஓதுவது, அதுக்கு பின்னால குர்ஆன் ஓது, தொடர்ச்சியில் சோர்வு என்ன செய்கிறது இருக்கிறது, தொடர்ச்சியில் வேலை ஒரு இன்ட்ரெஸ்டான வேலை செஞ்சாலும் தொடர்ச்சியில் என்ன செய்யும் சோர்வு இருக்கும். அப்ப அதை பிரேக் பண்ணுவது இருக்கிறது, பிரேக் பண்ணி இன்னொரு பகுதிக்கு போய் மறுபடியும் குர்ஆன் ஓதணும் என்ற ஒரு ஆர்வம் வருவது இருக்கிறது, இது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம மல்டியாக வைத்துக் கொள்வது, பல வெரைட்டியில் என்ன செய்வது வைத்துக் கொள்வது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நாலாவது, இது சில வேளை இறுதியாகத்தான் என்ன செய்யும் வைத்துக் கொள்ளலாம். நான்காவது அம்சம் என்ன, இதுதான் மிக முக்கியமான அம்சம், அல்லாஹு தஆலா எங்களுக்கு மௌத்து வரைக்கும் காலம் தந்திக்கிறான்னு புரிஞ்சுக்கணும். எது வரைக்கும் டைம் தந்திக்கிறான், மரணம் வரைக்கும். 70 வருடத்தில் மௌத் ஆகுவோமா அது வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குது, 60 வருடத்தில் மௌத் ஆகுவோமா அது வரைக்கும் டைம் இருக்குது. ரமலான் நாலு நாளோடய டைம் முடிஞ்சேன்னு நினச்சிடக்கூடாது, சைத்தா முடிச்சிடுறான். எப்படி முடிச்சிடுறான் தெரியுமா, நீங்கள் முதலாம் நாள் இரண்டாம் நாள் மூணாம் நாள் தொழுதுட்டு நாலாவது நாள் ஏதோ ஒரு சோர்வு காரணமாகவோ வேறு வேலை காரணமாக மிஸ் ஆகிடுறீங்க, அஞ்சாவது நாள் மிஸ் ஆகிடுறீங்க. சைத்தான் வரா என்ன அட்வைஸ் பண்ணுவான் தெரியுமா, ரமலானில் சைத்தான் வந்து சொல்லுவான், இந்த ரமலானே நாசமாக்கிட்டாங்க, ஆனால் 25 நாள் அங்கே அழகாக இருக்குது, ஆனால் சைத்தான் வந்துடுவோம் அஞ்சாவது நாளே வந்து இந்த என்ன முடிவு எடுக்கிறேன் முடிச்சுட்டு ரமலான் இதுக்கப்புறம் இந்த ரமலான் என்னது முடிஞ்சது, அடுத்த ரமலானையாவது ஒழுங்கா பயன்படுத்து. 25 நாள் ஞாபகம் வராது. எப்படி அடுத்த ரமலானையாவது ஒழுங்கா ஞாபகப்படுத்து, அதை முழுமையாக பழக்கிக்க. இந்த ரமலான வேஸ்ட் ஆகிட்டே பாரு. தொழுதா தொடர்ந்து தொழுதுரிக்கணும், பயன் கேட்டாதானே தொடர்ந்து இருக்கணும். எல்லாத்தையும் சொன்ன உடனே இவர் என்ன செஞ்சிடற தெரியுமா, அந்த கண்டினியூட்டி போயிட்டு தொடர்ச்சி சரி அப்படியே தொடரும். ஏதே அப்படியே நாலு நாள் தொடர்ந்து செஞ்சு ரெண்டு நாள் தானே ஃபெயில் ஆகினாய். இந்த மற்ற நாள் இருக்க திருப்பி ரீஸ்டார்ட் பண்றதுக்கு சைத்தான் ஐடியா கொடுக்கவே மாட்டான். அந்த இடத்துல எப்படி இருக்கு தெரியுமா, ரெண்டு நாள் முடிஞ்சதுனால இனி எல்லாமே முடிஞ்சுது அப்படி என்கின்ற சிந்தனையை போட்ட உடனேயே டோட்டல் நாளே முடிச்சிடுறது. இன்னும் சிலர் எப்படி ஆகிடுறா, சரி இந்த 20 விட்டுருவோம், கடைசி 10 இன்ஷா அல்லாஹ் அது அது கொஞ்சம் விலை சேர்த்தா கடைசி 10 கூட போய் சேர்த்துருவான் விலைட்டா. கடைசி 10 கடைசி 10 ஏதாவது மிஸ் ஆகி ஒற்றைப்படை ஒன்று மிஸ் ஆகிட்டேன், இரட்டைப்படை ஒன்று மிஸ் ஆகிட்டேன்னு வைங்க, 20 மிஸ் ஆகிட்டு 20 தானே மிஸ், 21, 23, 25, 27, 29 இருக்குது. அப்படில ஒற்றைப்படை ஒன்று மிஸ் ஆகிட்டேன். நிறைய நபித்தோழர்கள் 27 தான் என்ன செஞ்சுக்கிறாங்க கருதிக்கிறார்கள், 27 போயிடுறது. சுருக்கி 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 ரமலான் விட்டு வெளியே போட்டுருவான், ரமலான் விட்டு என்ன செஞ்சிருவான் வெளியே போட்டுருவான். ஆனா இது நம்மளுக்கு மலக்கு அட்வைஸ் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு சைத்தாண்ட அட்வைஸ். வகாசமஹுமா இன்னி லக்குமா லமினன்னா சஹி, நான் உங்களுக்கு உபதேசகன் தானே, அவர்கள் இருவருக்கும் சத்தியம் பண்ணினான் சைத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் எப்படி சைத்தான் சத்தியம் பண்ணா அப்படின்னா உள்ளத்துல நம்பிக்கை ஏற்படுத்துவான், ரமலானை மதிக்கிற மாதிரியான தோட்டங்கள் ஏற்படுத்துவான். எனவே மரணம் தான் எங்கட முடிவு, இல்லாம போகும் வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குது. ரமலானில் ஒரு இரவில் நாம் தொழுது லைலத்துல் கத்ர் இரவு எம்மை அடைந்தால் அதனுடைய டோட்டல் சிறப்பு எங்களுக்கு கிடைச்சா முடிஞ்சது. எல்லா பாவ மன்னிப்பு அல்லாஹ்வுத்தால தரவு இருக்கு, என்னது போதுமானவன். எனவே எப்பயும் நம்ம சோர்வடைய கூடாது. ரெண்டு நாள் மிஸ் ஆகிட்டா, ரெண்டு நாள் மிஸ் ஆகினதா நம்ம கணக்கில் இருந்து ஒரு மாதிரி அறிந்துகிட்டு இருக்கும், அது நல்லது அந்த குறையுணர்வு. ஆனா அதற்காக வேண்டி ரப்பு வந்து இந்த ரெண்டு நாள் மிஸ் ஆகினதுனால நீ தோல்வி அடைஞ்சவன் என்று அல்லாஹுத்தால என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சைத்தானுடைய அந்த போராட்டம், சைத்தானுடைய சதி அல்லாஹ்வுக்கு தெரிந்தது. அதனால அடுத்த நாள் என்ன செய்யணும் தெரியுமா, ஆறாவது நாள் திருப்பி அதை ரீஸ்டார்ட் பண்ணணும். என்ன நினைக்க கூடாது இப்ப நான் முதலாவது ஆரம்பிச்சு நினைக்க கூடாது ஆறு நாள் இடையில கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு அப்படின்னு நினைச்சுக்கிறேன் எப்படி ஆறு நாள் ரெண்டு நாள் என்ன செஞ்சுட்டு ஏதோ வேலை பழுவில் அப்படி ஆகிட்டு நான் வந்து சொன்ன கடமை உடல சுண்ணத்தை என்ன செஞ்சுட்டு ஏதோ ஆகிட்டு இப்ப நான் ஆறாவது நாள் என்ன செய்கிறேன் தொடர்கிறேன் பூர்த்தி ஆகிங்க அந்த குறைய என்ன செய்ய வேண்டாம் பதிய வைத்துக் கொள்வதனால சோர்வுல நிறைய பேர் விடுவார்கள். இப்ப உதாரணமாக எ தொடர்ச்சியில பாதிப்பு வரும். தொடர்ச்சியில் என்ன செய்யும்? பாதிப்பு. ஒருவர் அதை தொடர்ந்து செஞ்சுக்கன்னு வராருன்னு வைங்களேன், ஒரு மூணாவது நாள் நாலாவது நாள் மிஸ் ஆயிடும், அந்த நாளே மிஸ் ஆயிடும், முடிச்சுக்கோ. 30 ஜூஸ் ஓத முடியாது, 30 ஜூஸ் ஓத முடியாது. குருவான முடி வச்சிருது, இனி அந்த சிஸ்டம் சரி வராது. கிடைச்சா வளமையா ஓதுற மாதிரி ஓதிடுவோம். ரெண்டு நாள் மிஸ் ஆயிட்டு தானே, அதே மாதிரி அடுத்த நாள் தொடர வேண்டியதானே. ஒரு பகுதி போயிட்டு உனக்கு 20 ஜூஸ்களையாவது முடிக்க முடி வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா? ஒரு 10 முடிக்க வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா? இந்த சிந்தனையை நீ எடுத்ததனால் இடையில இடையில சைத்தான் உன்னுடைய போராடி நீ தோல்வி அடைந்தாலும் நீ வெற்றி அடைஞ்சிட்டாய். சைத்தான் இடைக்கிடை வருவதில் வேகமாக இருப்பான். வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ், அல் ஹன்னாஸ் என்ன, போயிட்டு வந்துட்டே இருப்பான். அதான் சொல்லக்குள்ள போயிடுவான். அதுக்கங்களை தொழுது முடிஞ்சு வர வேண்டியதான சைத்தான், வரமாட்டான். அதான் முடிஞ்சோன்னே வந்துருவான். நாங்கள் சொல்லுவான் தொழுது முடிச்சுலாம் வரமாட்டான், அதான் முடிஞ்சோன்னே வந்துருவான். இக்காமத்திற்கு போயிடுவான், இக்காமத்து முடிஞ்சோடனே வந்துடுவான், முடிஞ்ச உடனே வந்துருவான். அப்படின்னு அர்த்தம் என்ன? அவனுக்கு இது அதாவது அப்படி கண்டினியூடியா அதை செய்யறான், கண்டினியூவா அதை என்ன செய்யறான், செய்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அப்ப நாங்க தோல்வி அடையத்தான் செய்வோம். போராட்டம் யுத்தம் இருந்தா நாலு இடத்துல தோல்வி என்ன செய்யும், வரத்தான் செய்யும். தோல்வியை அக்செப்ட் பண்ணி தான் என் லைஃப் வந்து ஆக்கி விடாமல் இபாதத்துல என்ன செய்யணும்டா, அந்த மாதிரியான கெப் விழுகிற நேரத்தில் இது நடக்கத்தான் செய்யும். அதுக்கு தான் எல்லாம் தௌபா வைத்திருக்கிறான், அதுக்கு தான் எல்லாம் இஸ்திஃபார் வைத்திருக்கிறான், அதுக்கு தான் எல்லாம் பாவம் பண்ணி போய்த்திருக்கிறான். அதை செய்து இதை குறைய நிறைத்து இஸ்திஃபார் செய்வதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிட்டு அதுல அப்படியே நினைத்து அதை தொடர்வோம் என்றால் நிச்சயமாக எங்களால தொடர முடியும். ஒருவர் வந்து முழு நாளை வீணாக்கிட்டாருங்க, 20, 10, 25 நாள் வீணாக்கிட்டார், கடைசி ரொம்ப நாள் அவருக்கு 4 தான் கிடைக்குதுன்னு வைங்க, அந்த 4 கூட அவர் என்ன செய்யணும், அந்த போராட்டத்தை இழுத்து பிடிக்கணும். அதனால தான் அவர் அறிஞர் சொல்றார், இந்த இபாதத்து விஷயத்தில் எனது நஃப்ஸை ஜாஹத்து நஃப்ஸி ஐஸ்ரீனசனா, 20 நான் யுத்தம் செய்திருக்கிறேன், இபாதத்து விஷயத்தில் போராடிக்கிறேன். தொழுறதுக்கு நோன்பு வைக்கிறதுக்கு சுண்ணத்தான வேலை, 5 தொழுறதுக்கு அது வேற, சரியா? இது சுண்ணத்தான இபாதத்துக்களை சொல்றேன், அதுல நான் போராடி இருக்கிறேன், அதுல கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அவ்வளவு போராட்டம், தோல்வி வெற்றி, தோல்வி வெற்றி என்று 20 இன்பம் கண்டிருக்கிறேன். 40 வருஷம் போராட்டம் தொடர்ச்சியாக, 20 என்ன இன்பம். காரணம் என்னட்ட, சைத்தான் தோல்வி அடைஞ்சிட்டான். என்னிடத்துல சைத்தான் தோல்வி அடைஞ்சிட்டான்னு அர்த்தம், போராட்டத்துல எல்லாம் யார் அப்படி தொடர்ந்து செய்கிறானோ அவர் வந்து நிச்சயமாக அல்லாஹ்வுத்தால ஒரு வெற்றியை கொடுப்பான். போராட்டத்தை அல்லாஹ்வுத்தால என்ன செய்யறான் பாக்குறான். அதனால அன்புள்ள சகோதரி அல்லாஹ்வுத்தால சொல்றா, மூமின்கள் யார் தெரியுமா, சைத்தானுடைய ஒரு கூட்டம் அவர்களை தொட்டால் ததக்கரு ஞாபகப்படுத்தி தங்களை வந்து என்ன செஞ்சு கொள்வாங்க, பார்வையுடையவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். எனக்கு தரப்பட்ட நேரத்துக்குள் உற்சாகம் சம்பந்தமாக நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த உற்சாகம் என்ற தலைப்பு இந்த ரமலானுக்கு மிகவும் முக்கியமானது. அதை எப்படி நம்ம நிர்வாகம் செய்து கொள்வது, குறிப்பாக இரவுடைய நேரங்களில் எப்படி அதை நிர்வாகம் செய்து கொள்வது என்பது மிக முக்கியமான விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றி நிறைய உற்சாகத்தை பற்றி என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அது பற்றி இது போதும் ஓரளவு விரிவாக என்ன செய்ய முடியும், பேச முடியும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்த அல்லாஹ் வ அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.